நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. எல்லாருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பரவலா உள்ள ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள், சோஷியல் நெட்ஒர்க்கிங். அது வந்து ரொம்ப அவசியமாகவும் இருக்குது, ஆனா அதே சமயத்துல அது நமக்கு வந்து அவசியம் இல்லையோ அப்படின்னு கூட ஒவ்வொரு சமயம் தோண வைக்குது. அது வெதர் இட் இஸ் அ பூன் ஆர் பேன், சாபமா வரமா அப்படின்ட்டு கேட்கற அளவுக்கு வந்துருது. ஏன்னா பெரியவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைம் ஒதுக்கிட்டு நம்ம வந்து அதில் வேலை பார்க்குறது நல்லது. அதுவே கதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு முடிஞ்சிடும் இல்லைங்களா. இப்போ இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு கூட நம்மளுக்கு நினைக்க தோணுது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை, நான் வந்து அறிவுபூர்வமாக தான் இதில் ப்ரொடக்டிவாக க்ரியேட்டிவாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சமூக வலைத்தளங்கள் எவ்வளோ தூரம் வந்து நம்ம சமுதாயத்தை பாதிச்சிருக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக உளவியலாளர் பார்வதி அவங்க நம்ம நிலையத்துல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது ஒரு சீரியஸான விஷயமாக இருந்தாலும் இதுக்குள்ள புதஞ்சிருக்கிற நிறைய நகைச்சுவையான விஷயங்களும் இருக்கு. அதுவும் நம்ம இன்னைக்கு என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு 3 வயசுல அந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா அப்படின்னு பேச தெரியுதோ இல்லையோ, லைக்கு கமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த குழந்தைக்கு சீக்கிரமே வந்துருது. அதே மாதிரி டீன் ஏஜ்ல வந்து இது ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு விஷயம். ஸ்கூல்லயும் பசங்க வந்து ரொம்ப இந்த சோஷியல் மீடியால இன்வால்வ்டா இருக்காங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போன வாரம் பார்த்தா மாதிரி அட்டென்ஷன் டெபிசிட் நம்ம சொல்றோம், கவனக்குறைவு, அது இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சு. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம நிறைய ஆபத்தான சூழ்நிலைக்கு வந்து ஆளாகிறாங்க. ஸோ சோசியல் நெட்ஒர்க், சோசியல் மீடியாவை நமக்கு சரியான விதம் பயன்படுத்த தெரியல அப்படின்னு சொன்னாக்கா, இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சாபம்.
அதாவது டாக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னால அரபு நாடுகளைச் சேர்ந்த ஒருத்தர் வந்து பொண்ணுக்கு வந்து வரன் தேடிட்டு இருந்தாராம். அப்போ தேடிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாராம், என்னோட பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு எத்தனையோ லேக்ஸ் கணக்காக லைக்ஸ், அது இருந்தால் தான் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை பார்க்குறோம். அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்தால் நீ லைக் போட சொல்கிறாங்க, சாப்பிட்டு வந்தால் ஒரு லைக், நான் தனியாக இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லும்போது அதை எங்கேயோ போய் முடியுது இல்லைங்களா.
அதாவது நம்ம ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தானே ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நினப்பில் என்ன போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வறுமுறையே இல்லை. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இந்தியன், நான் வந்து லீவ்ல என் குடும்பத்தோட இந்தியாவுக்கு போறேன், இந்தியா ஐ லுக் ஃபார்வர்ட் டு கம் டு யூ அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டாரு. எல்லாரும் லைக்கும் கமெண்ட்டும் போட்டு ரொம்ப பிரபலமாக இருந்தது. அவரும் இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டாரு. இங்கே வந்த பின்னாடி தான் தெரிஞ்சது அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணி அவருடைய வீட்டை மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அதாவது திருடனுக்கு அவரே விருந்து வச்சுட்டு வந்துட்டாரு வரும்போது, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருமே ஃபார் தட் மேட்டர், அதுவும் பொண்ணுங்க அதிகமாக இந்த ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பே இல்லாமல் ஃபோட்டோஸ் வந்து அப்லோடு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது அதோடைய ஆபத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபோட்டோ வந்து எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது தெரியாமலே எல்லா ஃபோட்டோவும் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அப்படி இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன போட்டால் அது நமக்கு ஒரு வினையாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஷேர் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ லைக் வருது அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க. சமீபத்தில் என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் வந்திருந்தார், ரொம்ப மன உளைச்சலில் வந்தார். எனக்கு வாழவே பிடிக்கல டாக்டர், நான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், 2 தடவை முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் நான் வெற்றி அடையலை அப்படின்னு. இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டார். என்ன செய்யட்டும்னா என்ன அர்த்தம், நீங்கள் எப்படி தற்கொலை செஞ்சுக்கலான்னு கேட்குறீங்களா, இல்லை நான் எப்படி என்னை வந்து திருத்திக்கலான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டப்போ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன தான் விஷயம் சொல்லுங்கள், ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், அவ்வளவெல்லாம் ஏன், யாரோ 4 பேர் என்கிட்ட வந்து பேசலை போகலை பழகலைனா கூட நான் சங்கடப்பட மாட்டேன், நானும் ஓயாமல் போஸ்ட் போட்டே இருக்கேன், அதுக்கு லைக் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மன உளைச்சல்ல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்திருந்தார். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து பேசி பகிர்ந்துக்கிற சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு, இன்க்ளூடிங் ஃபேமிலி. குழந்தைங்க வந்து மொபைலில் தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடுச்சு. இதனால் ஃபேமிலி பாண்டிங் நிறையா கம்மியாயிருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இரண்டு பேருமே இப்போது ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நாங்கள் நிறையா பேஷண்ட்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்காக ட்ரீட் பண்ணுறது உண்டு. அதாவது கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா எதனால அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுறது. அதில் 80% வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி, அதாவது 40% அந்த பெண்ணுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்டது, 40% அந்த ஆணுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்டது, இன்னொரு ஒரு 20% வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த காரணத்தினால இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். நிறைய பேரை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல சமீபத்தில் தெரிய வருது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பெட்ரூமில். அதாவது வந்ததுக்கப்புறம் பெட்டில் மொபைல் ஃபோனில் அதிக நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு தூண்டுதலே இல்லாமல் போகுது. அதனால எதுவுமே இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பகிர்ந்துக்கிற ஒரு சூழ்நிலையே இதனால முடியாமலே போயிடுது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரீசெண்டான கண்டுபிடிப்பு. இந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு ஆழமாக போய்கிட்டு இருக்கு சமுதாயத்தில்.
இது என்ன ஒரு மனநல குறைபாடா? இது எப்படி வீட்டில் இருக்கிறவங்க பெரியவர்கள் வந்து எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறது? சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ஏதாவது கொடுக்கணுமா சொல்லுங்களேன்.
கண்டிப்பாக இதுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தேவை. அதாவது நார்மல் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எதுக்கு தேவையோ அதுக்கு லைக் போட்டுட்டு ஏதாவது முக்கியமாக ஷேர் பண்ணுறதுக்கு இருந்ததுனா ஷேர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறது வந்து நார்மல் பிஹேவியர். ஸோ நார்மல் பிஹேவியர், நான் அடிக்டட் பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20 நிமிடம் ஃபேஸ்புக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது வந்து நார்மல் பிஹேவியர். பட் மணிக்கூர் கணக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அடிக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட வர ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பையன் வந்து வயசு 16, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் வந்து அதிகப்படியாக அடிக்ட் ஆகி அந்த பையன் இப்போ வந்து தன்னுடைய கோர்ஸே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டில் இருக்கான். என்னன்னு கேட்டிங்கன்னா அவனால் முடியலை, அவனுடைய கவனம் முழுவதும் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் இருக்குது. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜில் இருக்காங்க, ஆனால் அவன் வீட்டில் இருக்கான். அவங்க காலேஜ்லேருந்து லைக் ஷேர் போடுறாங்க, இவன் வீட்டில் உட்காந்துட்டு லைக் ஷேர் போடுறான். பேரண்ட்ஸும் பையன் வந்து சரியாயிருவான் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு பையன் விளையாட்டு பையன் நினச்சிட்டு மிரட்டி உருட்டி எல்லாம் பார்த்துட்டாங்க. 3 வருடம் படிப்பும் போச்சு, குறைஞ்சபட்சம் அந்த பையன் ஃபேஸ்புக்கில் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் 16 மணி நேரம். இந்த அளவுக்கு ஒரு மோசமான அடிக்டட் ஃபேஸில் இருக்குது. உண்மையிலே இப்போ அந்த ஃபேஸ்புக் அந்த பையன்கிட்ட இருந்து விட்ரா பண்ணி நீ அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வற்புறுத்தும் போது ரொம்ப மன அழுத்தத்துலேயும் ஒரு வேதனையிலையும் இருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவாகவே இருக்காங்க, வைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் என்னென்னா, ஒன்றில்லை என்னை வந்து யூஸ் பண்ண விடாதனால ஒன்றை நான் கொன்றுவேன், இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற லெவலில் இப்போ அந்த பையன் இருக்கிறான். இந்த அளவுக்கு ஆபத்துக்கூடியது தான் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம்.
இந்த ஃபேஸ்புக் சோஷியல் நெட்வொர்க்கிங் சொன்னோம் இல்லையா, எந்த வயதினர் வந்து இதை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க?
ஃபேஸ்புக், ட்விட்டருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வயசு அப்படிங்கிறது ஒரு பொருளே இல்லை. ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் சொல்கிறாங்க 18 வயசு இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு, ஆனால் எல்லா குழந்தைங்களும் ஒரு தப்பான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை, எங்கள் கிட்ட வர குழந்தை வந்து எங்கிட்ட கேட்குது, டாக்டர் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. நான் வந்து இல்லை, நான் ஃபேஸ்புக்கில் இல்லை, நான் என்கிட்ட வாட்ஸ்அப்பே கிடையாது, என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ சம்பாரித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குது. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு ஆயிடுச்சு. அதிகப்படியாக இந்த ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற பருவம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இந்த 6th லேருந்து 9th வரைக்கும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது விட்டால் 20+ அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எடப்பட்ட கேப்பில் வந்து டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அடிக்ஷன்ஸ் இருக்குது. சில அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற ஒரு சில பிஹேவியர் பேட்டர்ன் அவங்கக்கிட்ட தெரியுது. ஃபேஸ்புக், ட்விட்டர் அதிகமாக சமுதாயத்தில் யூஸ் பண்ணப்பட்டாலும் இப்போ வந்து குழந்தைங்க பெரியவங்க அதிகமாக நேரம் செலுத்துறது வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு மீடியாவில்.
சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் பீரியட் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே இருந்தால் பெற்றோர்கள் உஷாராக இருக்கணுமா? வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து கொஞ்சம் உஷாராகிறது நல்லதா?
கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து உஷாராக இருக்கிறது நல்லது. நான் வந்து நிறையா பெற்றோர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ, இதை வாட்ஸ்அப்பையோ ஒரு எனிமியாக பார்க்காம நீங்களும் உங்க குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா குழந்தை வந்து இப்போ அந்த பாஷை தான் புரிஞ்சுக்குது, லைக் கமெண்ட் அதுதான் புரிஞ்சுக்குது. பேரண்ட்ஸும் ஃபேஸ்புக்ல இருக்கிறது சேஃபான ஒரு விஷயம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றதை விட அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்லி கட்டுப்படுத்துறது ஒரு நல்ல பேரண்டிங். அதை விட்டுட்டு யாரோ சொல்றாங்க இது வந்து ஆபத்துக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை சந்தேகப்படுறதோ அல்லது குழந்தைகளை மிரட்டுறதோ இதனால நமக்கு எந்த ஒரு தீர்வும் காண முடியாது. பேரண்ட்ஸும் ஃபேஸ்புக்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த குழந்தையோடைய ப்ரோக்ரஸ் மானிட்டர் பண்ணணும். 20 நிமிஷத்துக்கு மேல ஒரு நிமிஷம் அந்த குழந்தை ஸ்பெண்ட் பண்ணாலும் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வார்ன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும், ஃபேஸ்புக் வந்து இப்போ நீங்க மொபைல் போன்லயே பார்க்கலாம், அதனால எல்லா பேரண்ட்ஸும் மொபைல் போன் குழந்தை அளவுக்கு அதிகமா யூட்டிலைஸ் பண்ணும்போது அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியம்.
இதுல இன்னொரு ஆபத்து என்னன்னா, ஏக்கு வந்து பி ஒருத்தர் ஃப்ரெண்டா இருப்பாரு, பிக்கு சி ஃப்ரெண்டா இருப்பாரு, சிக்கு டி இருப்பாரு. ஆனா அந்த ஏ என்ன பண்ணுவாரு, அப்படியே போய் டைல்யூட் ஆகி கூட இருக்கலாம், அந்த டிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாரு. அது வந்து மேபி ஆர் மே நாட் பி, நல்லாவும் இருக்கலாம் நல்லா இல்லாமல் இருக்கலாம். நட்பு வட்டாரம் வந்து விரிந்து கொண்டே போகுது இல்லையா, அது நல்லதுக்காக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இது அடிக்ஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. சரி, இதுக்கு என்ன மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் சொல்கிறீங்க?
நீங்க சொன்ன மாதிரி நம்ம நண்பர்கள் வட்டாரம் வந்து கூடிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இதுல எவ்வளவு பேர் நல்ல நண்பர்கள், எத்தனை பேர் வந்து கெட்ட நண்பர்கள் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நிறைய பேர்த்த நம்ம வாழ்க்கையில பாக்குறதோ பேசுறதோ பழகுற சந்தர்ப்பமே கிடைக்காது. இதனால நிறைய ஆபத்துகள் அதிகம், முக்கியமா பெண்களுக்கு இதனால ஆபத்துகள் அதிகம். அதனால தெரியாத ஒரு ஐடி அல்லது தெரியாத ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னாக்கா அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா அவங்கக்குள்ள பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல எனக்கு இத்தனை நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு ஸ்டேட்டஸா பாக்குறாங்க. ஆனா இதே விளையாட்டு வந்து பிற்காலத்துல ஒரு நாள் வினையா வாரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து நிறைய சோக சம்பவங்கள் நிறைய இருக்கும். ஒரு முக்கியமான கருத்து மகளிருக்கு நாம சொல்ல வேண்டிய விஷயம், ஏச்சாலும் நம்ம இந்த டாபிக் பேசிட்டு இருக்கிறதுனால, சென்னையில வந்து ஒரு பெண்மணி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட் போட்டாங்க, நான் வந்து வீட்டுல தனியா இருக்கிறேன், என் பேரண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிருக்கிறாங்க, தனியா இருக்கிறேன், போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அவருடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவரை ஏம் பண்ணி அந்த பொண்ணு போஸ்ட் போட்டுச்சு. பட் அவ பாய் ஃப்ரெண்டோடைய பல ஃப்ரெண்ட்ஸும் அதுல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த பெண்ணுடைய கவனத்துல இல்ல, அது போஸ்ட் போட்டாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை வந்து, ஸோ இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்கள்லாம் நம்ம போடுற ஒரு தவறான போஸ்ட்ல கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பெண்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கருத்து.
தோளுக்கு மிஞ்சினா தோழன் அப்படிம்பாங்க. உறவு முறைகள்லாம் இந்த சமூக வலைத்தளங்களால மாறி போகுது. பெற்றோர்களும் நண்பர்கள் ஆகிறாங்க, அக்கா நண்பர் ஆகிறாங்க, அண்ணன் நண்பர் ஆகிறாங்க. எல்லாரும் நண்பரோட நண்பரா இருந்தா நல்லதுதான், ஆனா வந்து உறவு முறையே மாறுற மாதிரி இருக்கு பாருங்களேன். சரி, இதுல வந்து ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு பெரியவங்க அவங்களுக்கும் ஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு வசதியா இருக்கும்.
கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணறதுக்கு வசதியா இருக்கும். சொந்தக்காரங்களும் ஒரு சில பேர், அதாவது ஒன்னு விட்ட அண்ணன், சித்தப்பா, மாமா அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ்புக்ல இருக்காங்க. யாராவது ஃபேஸ்புக்ல வந்து ஏதாவது அப்நார்மலாக ஒரு பிஹேவியர் பார்த்தாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நிறைய பேர் அது பண்றது இல்லை. தட்ஸ் கால் ரெஸ்பான்சிபிள் போலீசிங்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் மாரல் போலீசிங். அதாவது தவறு செய்யறியா அப்படின்னு குத்தம் கண்டுபிடிக்கிறது இல்லாம ரெஸ்பான்சிபிள் போலீசிங். ஸோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது யாராவது ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, சரியான விதத்தில் அதை யூஸ் பண்ணலை, ஆபத்தாக ஏதோ நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு அலர்ட் பண்ணுறது நல்லது. சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம தெரிவிக்கிறது நல்லது.
சரி, நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன், என்னென்ன இது வந்து டிப்ஸ் கொடுக்கலாம், என்னென்ன போஸ்ட் பண்ணலாம், என்னென்ன போஸ்ட் பண்ணக்கூடாது?
ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் போடலாம். பட் ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு வந்து ஒரு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக் போஸ்டில் வந்து சில முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கருத்தும் நம்ம வந்து பரிமாற்றம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து உண்மையிலேயே இந்த விஷயம் நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது தெரியாது. ஸோ எதுவுமே நம்மக்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நாளைக்கு அது நமக்கு வினையாக வந்து முடியும். அதே மாதிரி இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் காசிப்பிங். இது வந்து வம்பு பேசுகிற மாதிரி தான், புரளி பேசுகிற மாதிரி தான். அது ஒரு மோசமான ஹேபிட், நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி ஜாதி மதம் சம்பந்தப்பட்ட எந்த கருத்தும் நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஒரு மனிதனோட தனிப்பட்ட கருத்து. சோஷியல் பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால நம்ம பகிர்ந்துக்க வேண்டியது ஒரு ஆரோக்கியமான டிப்ஸ் படிக்கிறதுக்கு, அல்லது நான் ஒரு நல்ல புக்கு படித்தேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த புக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு, நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக ஷேர் பண்ணுறதுனால நம்மளும் வளர்ச்சி அடைவோம், நம்ம நண்பர்களும் வளர்ச்சி அடைவாங்க. சில நல்ல விஷயங்களுக்கு ஃபேஸ்புக் பயன்படுது. உதாரணத்துக்கு அனிமல் வெல்ஃபேர், பிட்டா அப்படின்னு சொல்லுவோம், அதில் வந்து எப்போதுமே நான் பார்க்கறது உண்டு. சில நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் தத்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி வரும், அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பிளட் டொனேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர். வேற கிராஃப்ட், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஜிகே இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்துறதுக்கு அடுத்தவங்களை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது, பட் நம்ம அளவில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செய்யறதுனால சோஷியல் மீடியா டைமும் நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், அடிக்ஷனும் நமக்கு வராது. நாலு பேர்கிட்ட இருந்து நம்ம நாலு கருத்து கற்றுக்கலாம். ஸோ அடுத்தவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறக்கு முன்னாடி நாம ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணாலே, ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம் தான். அதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு, பார்த்த போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் கொடுக்கணும் கமெண்ட் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அதாவது ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து க்ளோஸ் பண்ணுறதும் ஒரு முறையான சம்பவம் தான். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அதில் வந்து என்ன போஸ்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு பார்க்காமலே சகட்டு மணிக்கு லைக்கும் கமெண்ட்டும் கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, வேலை வாய்ப்புக்கு தயாராகிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் வந்து அந்த மெயில் அக்கௌண்ட் கொடுக்கும்போது உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு யாருமே பெரிய அளவில் செலவு பண்ணி கம்பெனிஸ் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுறதில்ல, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களை பற்றி தெரியும். அன்னைக்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்கள் நண்பரை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு. அந்த மாதிரி தான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். நிறையா பேர்த்துக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிளியராக இருக்கிறதுனால, கண்ட கான்டென்ட்டுக்கும் அவங்க வந்து லைக்கும் கமெண்ட்டும் போட்டிருக்கிறதுனால கம்பெனி அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களோட தாழ்மையான கருத்து, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை என்றைக்குமே க்ளீனாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத கண்டென்ட்டும் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ பண்ணாதீங்க. அதே மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் அப்சீனாக அதாவது ஷேர் பண்ணுறாரு, அதாவது வயலண்ட்டாவோ அல்லது செக்ஷுவலி இன்க்ளைன்டு மெசேஜ் ஷேர் பண்ணுறாரோ அப்படின்னு பார்த்தா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல முறை. என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க வேண்டாம். எதை ஷேர் பண்ணாலும் லைக் பண்ணாலும் கமெண்ட் பண்ணாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்து அவசியமாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நாளைக்கு இன்னொருத்தங்க நம்ம பேஜை பார்க்கும்போது நம்ம பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் கிரியேட் பண்ணிக்கிறக்காத வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப அருமையான ஆலோசனைகள் எல்லாம் சொன்னீங்க. அதாவது ஃபேஸ்புக்கை பார்த்து கூட கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குது இன்னைக்கு நம்மளோட டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. நம்மளுடைய எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் முறையாக அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் அதோட சக்ஸஸே அடங்கியிருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்குது. உடனடி தகவல் பரிமாற்றத்துக்கு வளர்ச்சிக்கு இது இன்றியமையாததாக இருக்குது. எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் சரி, எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் சரி, தொழில்நுட்பமும் சரி, கையாள்றதுல ஒரு நிதானம் வேண்டும், ஒரு வரைமுறை வேணும். சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வரமா சாபமா அப்படிங்கிற தலைப்பில் அருமையாக நமக்கு கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.